ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ, ஸ்ரீ வானாச்சலமாமுனியே நமஹ. எல்லா இளங்கலிய என்ற 15 பாசுரத்தில் 2 சம்பிரதாய தத்துவார்த்தத்தை எடுத்து அருள்கிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். ரெண்டுமே ஸ்ரீராமாயணத்திலிருந்து. ஸ்ரீவத்ரபூஷ்ண திவ்ய சாஸ்திரத்தில் குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் முகப்பும் உகாரஸ்மியும் நடக்க வேண்டும்னு பரமகாருணிகரான சுவாமி புல்லோகாச்சாரியார் அருள் செய்திருக்கிறார். யார் குத்தம் பண்ணாலும் அவள் மேலே கிருப பண்ணுன்றார். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களே நம் மீது ஒரு குற்றம் தெரிவித்தா அவள்கிட்ட அது பாட்டுக்கு இல்லை நீ தான் தப்பு பண்ண நான் பண்ணலை என்று விவாதிக்காமல் அவள் சொன்னதை உகப்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணன்றா. அது காரணம் என்னென்னா, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பரதந்திரப்பட்டவர்கள். எம்பெருமானுக்கு தான் இந்த ஆத்மா பரதந்திரப்பட்டாலும் அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக எல்லை நிலமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பரதந்திரப்பட்டவர்கள். எல்லா இளங்களையே இன்னும் உறங்குதியோன்னு இந்த பெண் பிள்ளை எழுப்போகும்போது அவளுக்குள்ள வெளியில் இருக்க வாழ்க்கை அவளுக்கும் பெரிய ஆர்கியுமெண்ட் நடக்குது, சம்பாதம் நடக்குது ஆர்கியுமெண்ட்டு. அப்போ சில்லன் அழையமின்றா, இன்னும் ரொம்ப தொந்தரப்படுத்தாத, இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்றா. இல்லை இல்லை, உனக்கு என்ன ஒரு என்ன, ரெண்டு பேருக்கும் பெரிய ஆர்கியுமெண்ட் நடக்கிறது, கடைசியில் இவா அவளை பேரில் சொல்ல, அவள் இவ பேரில் சொல்ல, கடைசியில் அவள் சொல்கிறா நானே தான் ஆயிடுக, வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்று. அப்படி கடைசியில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை தெரிவிக்கிறாருங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குத்தமே பண்ணியிருக்கோம், அவள் நம்ம மேலே குத்தம் சொன்னால் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. இந்த குத்தமே பண்ணலை பண்ணலைன்னே வச்சுப்போம், அப்போ கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னால் அவளுக்கு அனுகுணமாக உகப்பாக நடப்பது அதுதான் பொருத்தமானது ஆத்மஸ்வரூபத்துக்குன்னு இந்த பாசுரத்திலேருந்து விளக்குகிறார்கள். இதில் ஸ்ரீராமாய ஸ்லோகத்தை இந்த மாதிரி சொன்னவர்கள் உண்டோ என்று பார்க்கிறோம். அதாவது எல்லா இளங்களையே இன்னும் உறங்குதியோ என்னைவா கேட்கும்போது சில்லன் அழியன்மின்றான். இப்படி சில்லன் அழியமில்லா சொல்லவோ கடைசியில் நானே தான் சரி நானே இருக்கட்டும், நானே தான் தப்பு பண்ணவனாக இருக்கட்டும், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு அப்படி பரதந்திரப்பட்டு அவர்களிடம் விண்ணப்பிக்கிறாள் இந்த பெண் பிள்ளை. இந்த இடத்துல ஸ்ரீ பரதாழ்வான் விஷயமாக ஒரு வார்த்தையை அருளி செய்கிறார். இந்த ராமாயண ஸ்லோகம் பல ஈட்டிலே திருநந்தாண்டகத்திலே பல இடத்துல பிரமாணமாக எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான். அதாவது ஸ்ரீ பரதாழ்வான் இப்படி எம்பெருமான் வனத்துக்கு பிரவேசித்து விட்டாரே, மூத்தவன் இருக்க இளையவன் அரசாளராமான ஒரு நீதி இருக்குது. இந்த அரசவன்தான் அடிசூடும் அரசுன்னு எம்பெருமானுடைய அரசு, அது சக்கரவர்த்தி திருமானுடைய அரசு. அதை போய் ஸ்ரீ பரதாழ்வானுக்கு, பரதாழ்வானை பார்த்து கைகை நாட்டிலேருந்து வரான் ராஜன்றா கைகை, துணுக்குத்து விழுகிறான். யார் ராஜன்? ஒரே ராஜன்தான் ராமராஜன். தன்னை போய் ராஜன் சொல்கிறாரு, அவ்வளோ துணுக்குற்று விழுகிறான். அப்போவே அவன் பாதி போயிட்டு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து. அப்பேற்பட்ட மூத்தவன் இருக்க இளையவர் அரசாளாவான் போது இப்படி ஒரு அபவாதம் ஆயிடுத்து, அது தன்னால் ஆயிடுத்தே, தனக்கு ஒரு தன்னை தன்னுடைய வியாஜமாக வச்சுண்டு, அதாவது பரதாழ்வானுக்கு ராஜ்யம் ஆளணும் என்றெல்லவோ சொல்லி ராமனை விட்டாலே, இது யார் எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த மந்தரையான கூனி கூறி தான் அந்த கைகேயிடம் சொல்லுகிறாள், ராமனை காட்டு கர்மனவும் பையனை அரசாளை வைக்க வேண்டும்னா. கைகேயை கேட்டிருக்க வேணாமே, மந்திர மேலே தப்பு தான் இல்லைங்களே, ஆனால் மந்திர சொல்லி கைகேயை கேட்டிருக்கணும்னு அவசியம் இல்லையே, அதை வீட்டோ பண்ணியிருக்கலாமே, ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவள் ஒத்துண்டான். அதனால் மந்திர மேலே அந்த ஆலோசனை சொன்னது ஒரு தப்பாக இருந்தாலும் அதை கைகையை கேட்டாலே கைகையை கே, அதனால் மந்திர மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. கைகை மேலே தப்புன்னு சொல்லலாமான்னு பார்த்தால், இல்லை இல்லை, கைகையை தன்னுடைய யாராக இருந்தாலும் தன்னுடைய புத்திரன், அதுவும் சத்திரிய வம்சம், தன்னுடைய புத்திரன் அரசாள வேண்டும்னு ஆசைப்படுறது ஒரு பெரிய குத்தமாக அது ஏற்க கொடுத்த வரத்தை தானே வாங்கிட்டுருக்கா. இல்லை சக்கரவர்த்தி ராஜா அதை கேட்டிருக்கோணும். ஏதோ அந்த தன் புத்திரன் மேல் இருக்கும் வாஞ்சையினால் அவள் இந்த வரத்தை கேட்குறா. அதனால் இது உன் புத்திரன் மேலே வாஞ்சினா இது இல்லை, இந்த வரத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ராஜா மறுத்திருக்கலாம். அதனால் தசரதன் மேல் தான் தவறு என்று அப்படி நம்ம லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணாதோம். சரி, தசரதன் சொன்னால் கூட பெருமாள் கேட்டிருக்க வேணாமே. த நேற்றுக்கு ராஜ்யம் உண்டுன்றா, இன்றைக்கி ராஜ்யம் இல்லைன்னா அன்ற மருந்த செந்தாவரை போல்றார் கம்ப நாட்டாழ்வான். அப்படி ராஜ்யம் இல்லைன்னு சொன்னதுக்கும் அன்றிலிருந்த செந்தாமரை போல் இருந்தால் அவன் திருமுக மண்டலம் ஏதோ தன்னுடைய மூத்தவன் தான் அலசாடணும். இதான் தர்மத்துக்கு நியாயம். தர்மத்துக்கு நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ ஆஸ் பர் லா ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்போ எக்ஸ்டாண்ட் ரூல்ஸ் பிரகாரம் கூட பார்த்தாலும் பெருமாளுக்கு தான், அதாவது சக்கரவர்த்தி திருமான் ராமபிரானுக்கு தான் இந்த ராஜ்யம். ஆனால் அதே இதுக்கு அந்த அதே இதுக்கு வயலேட் பண்ணோம் அந்த ரெகுலேஷன்ஸை. ஏதோ அவர் கைகேயி கொடுத்த வரத்தில் ஒரு மயங்கி அவர் சொன்னால் கூட ராமபிரான் கேட்டிருக்க வேணாமே. அதனால் இதெல்லாம் நினைத்து பார்க்குறார். ராமபிரான் கேட்டார். ராமபிரான் கேட்குறதுக்கு ஏதோ சரி தந்தை சொல், அந்த சத்தியத்துக்கு என்ன தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த ராமபிரான் திருவோதாரம் பண்ணுறார். அது தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அவர் பண்ணுறார். அதனால் இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்குற கடைசியில் ரூட் காஸ் யாருன்னு பார்க்கும்போது பரதாழ்வார் நினைக்கிறான், தான் பிறந்ததினால்தானே இந்த அபவாதமே. தான் பரதன்னு ஒருத்தன் இல்லைன்னா அவனுக்காக ராஜ்யம் கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை ராமனை ஆரியனத்துக்கு செல்ல வேண்டிய நியமனமோ இருந்திருக்காதே. அதனால் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் தான் தான் என்று தன்னையே தன்னுடைய இதெல்லாம் தான் பிறந்தது பாவம் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் பரதாழ்வான். அதுதான் சொல்கிறார் மத்பாவமேவே என்று தன்னுடைய பாவத்தை. மத்பாவமே மத்பாவமே வனப்பிரவேச ரகுநந்தனசிய, இந்த ரகுநந்தன் ராமபிரான் வனத்துக்கு பிரவேசம் பண்ணு தன்னாலே என்று நினைக்கிறோம். அழகாக இந்த ஸ்லோகத்தை திருடிருந்த அந்த கட்டிலே வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே பண்ணி அருள்கிறார். நமந்திராய நமந்திராய நச்ச மாதுரஸ்யாய தோஷோட ராஜ்யங்க நச்ச ராகவசிய வனப்பிரவேசே வனப்பிரவேசே ரகுநந்தசிய மமபாவம்னு தன்னுடைய பாவமாக சொல்கிறார். அதாவது இந்த நமந்திராய நமந்திராயன்னு இவ்வனர்த்தத்துக்கெல்லாம் ரூட்காசி ஹேதபோதை மந்திரதானே என்று நினைக்கலான்னு பார்த்தா இல்லை இல்லை அவருடைய தோஷம் என்று அவள் வார்த்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. கைகேயிக்கு கைகேயி தோஷம்தான் என்று நினைத்தான். அதனால் அப்புறம் யோசித்தான், இல்லை 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 நச்ச மாதுராசிய இவருடைய தோஷம் இவளோட தோஷமும் இல்லை. அப்போ யாரோட தோஷம்? இவள் வார்த்தையை கேட்ட சக்கரவர்த்தி தசரதரோட தோஷம். இவர் சொல்லி அவர் கேட்காம இருந்திருக்கலாமே. இல்லை தோஷம் நராஜங்கே, இல்லை இல்லை அவருக்கும் தோஷம் இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு ஒரு தோஷம் இல்லை, அவன் வார்த்தையை கேட்டு பெருமாள் கேட்காம இருந்திருக்கலாமே. இல்லை 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 அப்புறம் யோசிக்கிறார். நச்ச ராகவசிய என்று ராகவனுடைய தோஷமும் இல்லை. அவர் அபிஷிக்கராக இருந்தால் அனுகூலவர்த்தி பண்ணக்கூடாதாக இருக்க அது என் பாவமே, இத்தனைக்கு என் பாவம்தான் காரணம். அதனால் என்ன தன்னையே நொந்து கொள்கிறார். அதாவது கூறி சொன்னது கைகேயி கேட்க வேண்டாம். ஏன் கேட்க வேணாம்? ஏன்னா கூறி ஆஸ்ட்ராலோட சர்வெண்ட் மெய்டு, சர்வெண்ட் மெய்டு சொன்னது கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அவன் சொன்னது கூறி சொன்னது கேட்க அடியாட்டியால் கைகேயி சொன்னது சக்கரவர்த்தி, கைகேயி சொன்னது தசரதர், ஏன் கேட்கணும்? இதோ தன்னுடைய புத்திரன் மேலே இருக்க வாஞ்சையினால் சொல்கிறான். இதை சீரியஸாக அதுவும் பர்த்தாவன் ராஜா மட்டும் இல்லை பர்த்தாவும் கூட அவனோட வேர்ட்ஸ் தான் ஓவர் ரூல் பண்ண அவரோட ரிக்வெஸ்ட்டை அப்படி இருக்கலாம். சரி, சக்கரவர்த்தி சொன்னது பெருமாள் கேட்கலாமா? தர்மபாசத்தை ஆலம்பனமாக கொண்டு ஸ்ரீபார தந்திரியத்தில் பிரமித்து சொன்ன வார்த்தை, அதாவது ரொம்ப அழகான வார்த்தை பிரியவாச்சான் பண்ணுது. தர்மபாசத்தை ஆலம்பனம் கொண்டு என்று அதாவது தர்மத்தில் ஆஸ் பர் தர்மம் மூத்தவன் தான் அரசாடணும். ஆனால் அந்த ஸ்திரீ பாரதந்திரியத்தாலே கைகேயிக்கு அடிமையாக இருந்தான் அவளுக்கு கொடுத்த வரத்தில். அதை பிரமித்து சொன்னதுனால அதை ஒரு பொருட்டாக பெருமாள் எடுத்துகிட்டு இருக்கோனான். ஆன பின்பு அவனை கட்டி இட்டு வைத்த ராஜ்யத்தை தட்டின் அவன் சொன்ன வசனத்தை அனாதரித்து ராஜ்யத்தை ஆண்டாராகில் தம்முடைய எதிரே தான். அதனால் எப்பெருமானும் இந்த தர்மத்தை கேட்டிருக்குவானா? இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா தான் பிறந்ததா காரணம் என்று ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகத்தை பல இடத்தில் நம் பூர்வாச்சாரியர் உதாரி மத்பாப மோத்திர நிமித்தமாசித் என்று பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக இசைந்தாரிரே ஸ்ரீ பரதாழ்வான். அதனால் குற்றம் செய்தவர்கள் மக்கள்னு இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ இவாழ்கிட்டே இப்படி பொறுமையாக இருந்தோம்னா மற்றவாழ்கிட்ட அதாவது இதரவர்கள் நம்ம மேலே குற்றம் செஞ்சால் என்ன குற்றம் பண்ணுவான்? நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கு நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் பண்ணுவோம், அவ்வளோதானே. ஒரு தேகத்துக்கு சுகத்தையோ இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காக கிடைக்க வேண்டிய விஷயத்தையோ திரவியத்தையோ அதைத்தான் தடுக்க முடியும் அவளால். அதனால் நம்ம மெட்டீரியலிஸ்ட்டை ஒரு பொருட்டாக நினைக்கிறோமா, தேகத்தை ஒரு பெருட்டாக நினைக்கிறோமா, தேகத்துக்கு வேண்டிய சுகத்தை அவர்கள் மீது சிரிப்பும் கூட பொறை, அவர்கள் தப்பு பண்ணாலும் அதை பொறுத்து கொள்வதும் பொறைனா சமை கிருபை என நம்ம பொறுத்துட்டாலும் இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட இம்சிப்பதால் அவர்களுக்கு பாபம் கூடுமே, அதுலேருந்து அவர்களுக்காக எம்பெருமான்ட சமாபனம் கிருபையை வழங்குவதும் சிரிப்பும் முகப்பும் உபகார ஸ்மிருதி தன் நம்மளோட குற்றத்தவத்தன் எடுத்து சொல்லிட்டான் நம்ம மறந்திருந்த குற்றத்தை என்று அவர்கள் மேல் உபகார ஸ்மிருதி வேணா அப்போ தான் ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர நம்ம நடக்க முடியும் என்று ஸ்ரீவத்ரபோஷ்ண திவிசாஸ்திரத்தில் இந்த பரதாழ்வான் விஷயத்தை நினச்சிட்டும் சொல்லலாம். ஒரு சிஷ்யன் ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அதில் மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்னாலையும் மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ்னால்தான் இந்த குற்றங்கள்லாம் பெருசாக தெரிகிறது என்பதை இங்கே நிர்ணயித்து காட்டுகிறார்கள். இதுக்கு மேலே இந்த உனக்கென்ன வேறுடையன்றார், இப்போ ஒல்லினி போதாய் உனக்கென்ன வேறுடையன்னு இப்போ நானே தான் ஆயிடுகன்னு இவள் இந்த வார்த்தை சொன்ன சரி இப்போ நான் என்ன பண்ணோன்றிங்கன்னா எங்கள் கோட்டையில் வந்து உடனே வந்து சேர ஒன்றுன்னு அது கொஞ்சம் தயங்கராகும், ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அரை செகண்ட் விளம்பம் மாறுதுன்னு வச்சுப்போம். உடனே உனக்குன்னு தனி ஒரு சுயம்பாகம் உண்டா, நீ பாட்டு தனியாக அனுபவித்துட்டு இருக்காய் எம்பெருமானேன்னு கேட்குறார்கள். அப்போ அதில் தரை கிடைக்கிறாள், அதில் அவள் மயங்கி விழுந்துட்டா. ஏன்னா இதை பகவத் விஷயத்தை அனுபவிக்கிட்டாலும் பரவாயில்ல, இது பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவிக்கணும். கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பா வாய்ந்தான் இது திருப்பாவளிய மைய கருத்தே. ஆனபோது இவர்கள் இந்த பெண் பிள்ளையை பார்த்து உனக்குன்னு தனியாக போகுமா என்னெல்லாம் கேட்கும்போது அவள் மூர்ச்சையே ஆகிவிட்டாலும், ஏன்னா அது ஆத்மஸ்வரூபத்துக்கு சேராது. பகவத் அனுபவம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பாகவதரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அதுதானே பிராதான்யம் என்ற அந்த தாத்பரிய அர்த்தத்தை இங்கு தெரிவிக்குங்கால் அந்த அயோத்தியா காண்டத்தில் எம்பெருமான் காட்டுக்கு எழுந்தொழி ஆயிட்டு பரதாழ்வான் வரா ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ பார்த்தா ராஜன்னு சொல்லும்போது தான் துணுக்குட்டுறான்னு. அப்போ அதனுடைய யானைப்படை காலாட்படை குதிரைப்படை எல்லாரையும் கைகையை உட்பட அத்தனை பேரையும் திருடன் கூட கூட்டி அழைத்து வருகிறான். அயோத்தியா மக்கள்லாம் வரான் திருப்பி ராஜ்யத்துக்கு எழுந்துட வேண்டும் என்று விண்ணப்பிக்க. எதுக்காக குதிரை யானையெல்லாம் கூட்டு வரான்? நான் அதுகள் கண்ணீரை பார்த்தாவது ராமபிரான் கொஞ்சம் இரக்கம் கொள்கிறானான்னு பார்க்குறதுக்காக. ஆனால் இந்த சத்தம் கேட்குறது பெரிய ராயல் பேரஃபெர்னேலியா வருது, ரொம்ப தூரத்துலேருந்து சத்தம் வருது, ஒரு ராயல் ப்ரொசஷன் வருதுன்னு தெரிஞ்சிருத்தி பாளுக்கு. அப்போது சக்கரவர்த்தி திருவன் இளைய பெருமாளை பார்த்து என்ன வருது சத்தம் கேட்குறது கொஞ்சம் பாருன்ன உடனே ஒரு குன்றின் மீதோ அல்லது ஒரு மரத்தின் மீதோ, கம்பராமாயணத்தில் குன்றின் மீது வால்மீகியில் மரத்தின் மொத்தத்தில் ஒரு உயரமான இடத்திலிருந்து பார்க்கிறார் இளைய பெருமாள். அப்போ இந்த சைனங்கள்லாம் வருது, ராயல் யானைப்படை குதிரைப்படையெல்லாம் வருது, நம்ம காட்டுக்கும் துரத்தி இங்கேயே முடிக்க பார்க்கிறான் பிரதாழ்வான், இவனை என்ன செய்கிறேன் பார், அம்புகளாலே அவனை முடித்து விட்டு வருகிறேன்னு ரொம்ப ஆக்ரோஷத்தோடே ஸ்ரீ பரதா இளைய பெருமாள் அதாவது லக்கூடானவன் சக்கரவர்த்தி திருமணம் விண்ணப்பிக்க உடனே சக்கரவர்த்தி திருமணுக்கும் கோபம் வந்திருக்கணும் இல்லையா நான் பார்த்தா, ஏன்னா இவனால் தானே காட்டுக்கு வந்ததே. ஆனால் அப்படி இல்லை, பரதனை பற்றி உனக்கு தெரியாது, இந்த ராஜ்யத்தை உனக்கு ஆள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அவன் வரட்டும், அவன்கிட்ட ராஜ்யத்தை வாங்கிட்டு உனக்கு கொடுக்குறேன், நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லும்போது இந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவன் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டோன்னு சொல்லிட்டாரேன்னு ரொம்ப வெக்கம் கொண்டு கீழே விழுந்தானான் இளைய பெருமாள். அந்த மாதிரி இந்த இளைய பெண் பிள்ளை உனக்கு தனி அனுபவம் உண்டோ, பெரும்பானை இருக்கும்போது துவயம்பாகமானுவா, ஆயிரம் பேருக்கு ததியாரம் நடந்துட்டுருக்கு, ஒருத்தர் நான் தனியாக சாப்பிட்றேன் தனியாக தளி பண்ணி சாப்பிட்றேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி இவள் லஜ்ஜைப்பட்டு விழுகிறாள்னு அந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுக்கிறார்கள். சசைன்யம் பரதம் கத்வா ஹனிஷாமித சம்சயா. இந்த பரதன் இப்படி சசைன்யத்தோடு வரான், அவனை போய் நான் அழித்து விட்டு வருகிறேன்னு சொல்லும்போது எம்பெருமான் வார்த்தையை இங்கே ஸ்மரிப்பது. அதாவது எம்பெருமான் அற்புதமான ஒரு வார்த்தை அயோத்தியா காண்டத்தில் எடுக்கிறாருங்க. அதாவது எதி ராஜஸ்ய ஹேதோஸ் துவமிமாம் வாசம் பிரபாக்ஷசே வக்ஷாமி பரதம் திருஷ்டுவார் திருஷ்டுவா ராஜ்யம் ஸ்மை பிரதீயதாம். அதாவது இந்த ராஜ்யம் நீ ஆசைப்பட்டாளாகில் உனக்கு நான் பரதன்ட்ட சொல்லி அதை வாங்கி தரேன், நீ நன்றாக அனுபவிப்பாகனு அந்த இளையபெருமாரிடம் தெரிவிக்க, இளையவர் லக்ஷ்மண பிரவிவேசவ சுவானி காத்ராணி லஜ்ஜயா, அந்த அங்கங்கள்லாம் அப்படியே குறுகி கூனி லஜ்ஜை வெக்கத்துடன் விழுந்தானாம். அந்த மாதிரி இந்த எல்லை இளைஞிய இந்த ஆய்ப்பாயிரு பெண் இவளை தனிய சுயம்பாகமா உனக்கு என்ன, நீ மாட்டுக்கு எம்பெருமானை தனியாக அனுபவிக்கிறோன்னு ஆசையா உனக்கு, எங்கள் கூட வர கொஞ்சம் தயங்கரியேன்னு சொல்லும்போது அவள் துணுக்குற்று விழுகிறாள் என்று இந்த ரெண்டு முக்கியமான தாத்பரியம். ஒன்று, நானே தான் ஆயிடுக, எதை ஆர் குத்தம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பரதந்திரத்தோடு இருக்க வேண்டும். ரெண்டாவது, பகவத் பாகவதர்களோடு பகவத் அனுபவம் பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், நமக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்ற இந்த தாத்பரிய அர்த்தத்தை ஸ்ரீ ராமாயணம் மூலியமாக நம் ஸ்ரீ அழகமண வாழப்பெருமாள் நாயனார் என்ன, வியாக்கியான சக்கரவர்த்தியான ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை என்ன, மற்றும் ஆய் திரண்யாச்சாரியார் என்ன, இவர்கள் திருப்பாதங்களிலே தொட்டு அனுபவித்த சட்டை அனுபவித்தோம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளிலே தருணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே.